மனிதன் மேலும் நிலஜீவன் மேலும் இருந்தது.
இது மூணாவது வாதை யாத்ராமணம் படிச்சுட்டு இருக்கும் போது இதுல மூணாவது வாதையை பாக்குறோம். அதுக்கு ஒரு வித்தியாசம் இதுல கவனிச்சீங்கன்னா, முன் ஏதாவது ஒரு வித்தியாசம் இதுல இமீடியட்டா பாக்கலாம், என்னன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? அது ஒண்ணு. வேற என்ன இருக்குது இதுக்கு? ரெண்டு வாதைக்கும் தண்ணியா ரத்தமா பண்றதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாரு ஃபாரோக்கு. இது மாதிரி நடக்க போகுதுன்னு போய் சொன்னாரு. தவுக்கல வர்றதுக்கும் முன்னாடி போய் சொன்னாரு. இதுக்கு ஒரு நோட்டீஸே இல்ல. ஃபாரோக்கு தெரியவே தெரியாது இப்படி நடக்க போகுதுன்னு. கவனிச்சு பாருங்களேன், வார்னிங்கே இல்ல, எச்சரிக்கையே இல்ல, இப்படி வரப்போகுதுன்னு எதிர்பாராம சடனா நடந்துருது. ஒரு அனௌன்ஸ்மெண்டே இல்ல, எதிர்பார்க்கவே இல்ல, ஒரு ஷாக் மாதிரி அவனுக்கு நடக்குது. ஏன் இந்த மாதிரி ஷாக் கொடுக்கிறாரு ஏன் தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த வாதையில அவன் என்ன பண்ணா, ரொம்ப தவுக்கலாம் அவனுக்கு புத்தி கொண்டு வந்துச்சு. முடங்கால் போட வச்சுட்டு போய் ஜெபம் பண்ணான். போய் மோசே எனக்காக ஜெபம் பண்ணு, எனக்கு ரிலீஃப குடுன்னு போய் கேட்டான். கொண்டு கேட்டான் இல்லைங்களா? கேட்ட உடனே என்ன பண்ற நீ? அப்படி விட்ட உடனே நான் உடனே திருந்தி ஜனங்களை போக விடுறேன் அப்படின்னா. விட்டானா? விடல. அவன் விடல, திருந்தல. அவன் பாருங்களேன், அவன் கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்ச உடனே அவன் என்ன பண்ணான்? திருப்பி கடினப்படுத்திக்கிட்டான். அதனால அவனை பழி வாங்குற மாதிரி. ஏன் கடவுள் ரிலீஃப் எதுக்குங்க கொடுக்கறது? எவ்வளவு அயோக்கியோன்னு ஜனங்க கத்துறாங்க, எனக்கு அது இருக்குது. கடவுள் ஜபத்தை கேட்டு நல்லா பண்றாரு, காப்பாத்துறாரு. உனக்கு கடை பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு மாட்டிக்கிறார். அவர் ஜபம் பண்றாரு, தவுக்கலையாடுன்னு ஜபம் பண்ற. அவர் நல்லா பண்றாரு, நன்மையை செய்யறாரு. அந்த நன்மைய நம்ம அபியூஸ் பண்ணும் போது இன்னமும் நம்ம பெருமையில போறது. அந்த நன்மை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, கடவுள் தயவு செஞ்சிருக்கிறாரே, எதுக்கு தயவு செஞ்சிருக்கிறாரு? நான் திருந்தி மனம் திரும்பி வாழணும், அவர் வழியில இன்னும் வரணும்ன்றதுக்காக. அவர் கொடுத்த அந்த ரிலீஃப், அந்த நன்மையை எடுத்துக்கிட்டு இன்னமும் நான் பெருமையில போவேன், இன்னமும் பாவத்துல போவேன்னு போகும்போது எதிர்பாராத ஒரு வாதை வருகிறது. அப்படித்தான் நம்ம பாக்குறோம். புரியுதுங்களா? அவர் கொடுத்த ரிலீஃப எவ்வளவு கொடுத்தாரு? ஒரு வாட்டியும் சொல்லி அமைச்சாரு. எவ்வளவு டைம் அவனுக்கு கொடுத்தாரு? சொல்லி பார்த்தாரு. ஆனா அந்த சொல்லி பார்த்தத, அந்த கடவுள் கொடுத்த ரிலீஃப மனம் திரும்பி வர்றதுக்கு அவன் யூஸ் பண்ணல. என்ன பண்ணான்? இன்னும் பெருமையில போறதுக்கு அவன் யூஸ் பண்ணான், இன்னும் பாவத்துல போறதுக்கு அவன் யூஸ் பண்ணான், தன்னை பெருசா காமிச்சுக்கிறதுக்கு அவன் யூஸ் பண்ணதுனால எதிர்பாராத ஒரு ஷாக் மாதிரி அவனுக்கு ஒரு வாதை வருது. என்ன பயங்கரமா வருது பாருங்களேன். அத அந்த ரிலீஃப் உடைய நன்மையே இழந்து போயிட்டு வருது. சரி, இதை யோசிச்சு பாருங்களேன், இது என்ன மாதிரி வாதன்றத. ஆரோன் போய் அந்த கோலை எடுத்துட்டு போய் அந்த பூமியில அடிக்கிறாரு. அங்க இருந்த புழுதின்னு போட்டிருக்கு. புழுதினா என்ன? டஸ்ட். எவ்வளவு இருக்கும்? எண்ணிக்கை அடங்க முடியாததுக்கு தான் டஸ்ட். அங்க இருந்த மண் எல்லாமே என்னாச்சா? பேன்களாய் மாறி போச்சு. சில பேர் என்ன சொல்றாங்க, இது பேனு. அந்த வார்த்தை என்ன யூஸ் பண்ணிருக்குன்னா, பேனுங்களும் இருக்கலாம், கொசுங்களும் இருக்கலாம், ரெண்டும் சொல்றாங்க. அந்த வார்த்தை ரெண்டும் இருக்கலாம். ஒருவேளை ரெண்டுமே எடுத்து பார்ப்போம், பேனு கொசு. அத்தனை பேனும் அத்தனை கொசுவும் சேர்ந்து எங்க போச்சு? ஈஜிப்டுல போச்சு. ஈஜிப்டுல கற்பனை பண்ணி பாருங்க, அப்படியே அங்க இருக்கிற மண் அப்படியே எந்திரிக்குது. பேன் மண்ணா இருந்துச்சு உள்ளாரம், அப்படியே எந்திரிச்சு போகுது பாருங்க. வாதம் என்ன மாதிரி பயங்கரமா எல்லா இடத்துலயும் நிரப்பி எல்லா மனிதர்களையும் மிருகங்களையும் நிரப்ப போகுது. அதை நினைச்சாவே நமக்கெல்லாம் கொசு நினைச்சா, பேன் எல்லாம் நினைச்சோன்னாவே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகும். நீங்க இதுல யோசிச்சு பாருங்களேன். அது ஏன்னா அது ரொம்ப பயங்கரம். நமக்கு கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம உடம்ப ஒட்டிக்கிட்டு வந்து அதுக்கு ஒரு ஷார்ப்பா ஒரு இது இருக்கும் பீக்கு. அதை வந்து நம்ம ஸ்கின்னை பஞ்சர் பண்ணி நம்ம பிளட்டை குடிக்கும். குடிச்சிட்டு நம்ம உடம்புலயே அது ஃபேமிலிஸ் பரம்பரை நம்ம உடம்புலயே வளர்த்துக்கும். அது அப்படியே தங்கி இருக்கும் நம்ம உடம்புல. நம்ம ரொம்ப கஷ்டம் அதை எடுக்கிறது. அந்த மாதிரி மல்டிப்ளை ஆகுறது வாழ்றது. அது அந்த அது வந்து அவங்களை எல்லாம் நிரப்போனா எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? அவங்க வந்து அந்த பூமியை கூட எதையும் விட்டு வச்சது இல்லைன்னு சொன்னேன். அவங்க இது ஆராதனை பண்றது, அந்த பூமியை கூட ஆராதனை பண்ணுவாங்க. அவங்க ஆராதனை பண்ற அந்த பூமி மண்ணை எடுத்தாலும் தலையெல்லாம் போட்டுக்கிறது இல்லையா நம்ம ஊர்ல? அதே மாதிரி அவங்களும் பண்ணுவோம். அந்த மண்ணை அவங்களையே கடிக்கும் படிக்கும் அவர் செய்யறார். இந்த மண்ணை போய் கும்பிடுறிய, சிருஷ்டிப்ப சிருஷ்டிகரை விட்டு சிருஷ்டிப்ப கும்பிடுறியன்னு அந்த மண்ணையே அவங்களை கடிக்கும் படிக்க செய்யறார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப அருவருக்கிறது, எகிப்தியர் வந்து இந்த பேனும் கொசுக்கு தான் ரொம்ப அருவருக்குவாங்க, அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப அருவருக்குவாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க அருவருக்குவாங்கன்னா, அவங்க ப்ரீஸ், அவங்களுடைய ப்ரீஸ் இல்லைங்களா, ப்ரீஸ் பெரிய டாப் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஃபேரோவுடைய போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பாரு மொட்டை தான் அடிச்சிருப்பாரு, கவனிச்சிருக்கீங்களா, எங்க போட்டோ எல்லாம் மொட்டை தான் அடிச்சிருப்பாங்க அவங்க எல்லாம். அவங்க வந்து அது எந்த அளவுக்கு அருவ இருப்பாங்கன்னா, அவங்களுடைய உடம்ப பத்தி அவங்களுக்கு ரொம்ப பெருமை, அத ரொம்ப கிளீனா வச்சுக்குவாங்க, பிராமின்ஸ் மாதிரி ரொம்ப கிளீனா வச்சுக்குவாங்க, அதுல எதுவும் பேனு அது இதெல்லாம் சேர்ந்துடக்கூடாது என்பதற்காக தலையில இருந்து கால் வரைக்கும் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி ஷேவிங் பண்ணிடுவாங்க, ஒரு முடி அவங்க உடம்புல இருக்கக்கூடாது, ஃபுல்லா அவ்வளவு கிளீன். அவங்களுடைய உடம்ப பத்தி ரொம்ப பெருமை, அவங்க ரொம்ப தூரம் வைப்பாங்க மத்தவங்க எல்லாம் கிட்டவே சேரக்கூடாதுன்னு, அவங்க பாடி ரொம்ப பளிச்சுன்னு பிரைட்டா இருக்குமா, எதுமே அவங்க கிட்ட சேரக்கூடாதுன்னு அந்த அதுக்கு பயந்துகிட்டே அவங்க அப்படி செய்வாங்களாம், அந்த மாதிரி சேர்ந்துட போதுன்னு, அந்த மாதிரி அவங்க கிளீன்னஸா இருக்கிறோம். ஃபாரோவை பாத்தீங்கன்னா கூட அப்படித்தான், அவரு அவங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு குளிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த ஜனங்க, ஏன்னா அவங்க உடம்ப பத்தி அவ்வளவு பெருமை, அவங்க அவ்வளவு கிளீனா இருக்கணும், அவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அவங்க போட்டிருக்கிற துணியும் பாத்தீங்கன்னா, அந்த ப்ரீஸ் எல்லாம் வெள்ள லெனன் அந்த துணியை போட்டிருப்பாங்க. இந்த வாதையின் மூலமா கடவுள் என்ன செய்யறாரு தெரியுங்களா, அவங்களுடைய பெருமைய என்ன சொல்றாரு, குறைக்கிறார், அவங்க பெருமைய கொட்டுறார், அவங்களுடைய ஒரு பொல்யூஷன் மாதிரி அவங்க உடம்பே கரப்படுற மாதிரி செஞ்சு வைக்கிறார். எதுக்கு அவங்க அவ்வளோ அவங்களுக்கு எவ்வளவு அருவருப்பா இருக்க யோசிச்சு பாருங்களேன், நமக்கெல்லாம் ஒரு கொசு கஷ்டம் இப்படி இப்படி பண்ணிட்டு போயிடறோம், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அது ரொம்ப ஒரு மாதிரி, அந்த மாதிரி வந்து கடிக்கும் போது அவங்களால தாங்க சகிக்கவே முடியாது, தங்களை தாங்களே வெறுத்து மத்தவங்களே வெறுக்கிற அளவுக்கு பயங்கரமா ஆயிடுவாங்க. இவ்வளோ நல்லா உடம்ப பாத்துக்கிட்டோமே, எங்க உடம்பு போய் இப்படி ஆயிடுச்சேன்னு, அவங்க இப்படி தீட்டுப்பட்டுருச்சே தீட்டுப்பட்டுருச்சேன்னு புலம்புவாங்க. அந்த மாதிரி அவங்க அவங்களால சகிக்கவே முடியாது, அதனாலதான் அந்த வாதம் அவங்களுக்கு அவ்வளவு பெருசு, பயங்கரம். நீங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளோ அருவருக்கிற ஒரு காரியம், பயங்கரமா ஒரு இரிட்டேஷனான ஒரு காரியம், அதுவும் கொஞ்சம் நெஞ்சுமா, முழு மண்ணே ஆயிட்டு மனுஷன் மேலேயும் மிருகத்தின் மேலேயும் வருதுன்னா அது கற்பனை பண்ண முடியுமா நம்ம? ஒரு நான் படம் எல்லாம் பார்த்திருக்கிறேன், சில ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்ல உள்ள போயிட்ட உடனே அவங்க சில நான் உங்களுக்கு தெரியாது என்னன்னு உள்ள போயிருவாங்க, போய் தண்ணியெல்லாம் நீச்சல் அடிச்சுட்டு வெளியே வருவாங்க, தண்ணியில் நீச்சல் அடிச்சு தண்ணியில உள்ளே வெளியே வரும்போது ஒரு இடத்துல என்ன ஆகும்னா நிறைய கொசுவும் இருக்கும், அது வந்து வந்து அந்த மனுஷன் இருக்கிறதே தெரியாது, அப்படி அவனு மூடிறோம், கேப்பே இருக்காது, புரியுதுங்களா, எங்கடா கேப் கிடைக்கும்னு மூடிறோம், கொஞ்சம் கேப்புக்கு சண்டை போடுங்க, இதுங்க கொத்தி 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 சாப்பிடுற மாதிரி, அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் அப்படி இருந்துச்சுன்னா எப்படி யோசிச்சு பாருங்களேன், போட்டு பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு, பயங்கரமா கொடுமை இல்ல, இது கொடுமையா தான் இருக்கு, அப்படி அவங்களுக்கு செய்யறாரு பாருங்களேன். நம்ம இதுவே நான் போன வாரம் சொன்ன மாதிரி பயங்கரமான இரிட்டேஷன் ஒருத்தர் ஒருத்தருக்கு, யூ கேன் இமேஜின், ஒருத்தர் ஒருத்தர் அவங்க தலையை சொரிஞ்சுக்கிட்டு கையை சொரிஞ்சுக்கிட்டு காலை சொரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பயங்கரமா இருந்திருக்கும். நமக்கு இதுவே இப்படி நான் இந்த உலகத்திலேயே போன வாரம் சொன்ன மாதிரி நரகம் எப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இங்கேயே இந்த வாங்குறாருன்னா நமக்கு என்னன்னா, நம்ம நினைச்சுக்கிறோம் கடவுள் வந்து அவர் என்னதான் பண்ணிட முடியும், என்னதான் பண்ணிடுவார் பெருசான்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஒரு ஒரு மனுஷனை எப்படி தாழ்த்தணும்னு அவருக்கு தெரியும், நம்ம இருதயம் அகந்த என்ன தெரியுங்களா, பெருமை, என்னதான் பண்ணிட முடியும், ஓட்டு நகர்ந்து போடுறாரா போட்டோம்னு சொல்றவங்க கூட சில பேர் உண்டு. அவர் ஒவ்வொரு மனுஷனை எப்படி தாழ்த்தணும், தவக்கலைய வச்சு ஒரு ஃபேரோவை எப்படி முழங்கால் போட வச்சாரோ அந்த மாதிரி ஒரு ஒரு பெருமையான இருதயத்தையும் தாழ்த்துற எப்படின்னு அவருக்கு தெரியுங்க. பாருங்களேன், பயங்கரமா இருக்குது அந்த வாதம், கற்பனவே பண்ண முடியாத ஒரு வாதை அவங்களுக்கு, அவங்க பாடியெல்லாம் நிறைஞ்சு அவங்களுடைய மகிமையெல்லாம் அலங்கோலம் படுத்திருச்சு. அதை யோசிங்க, அந்த கொசு கொண்டு வர வியாதிகள், நம்ம ஊர்ல டெங்கு மலேரியா அதெல்லாம் எப்படி எல்லாம் கொண்டு வர, எத்தனை வியாதிகள் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம், அந்த மாதிரி ஒரு வாதை நம்ம பாக்குறோம். சரி, 18வது வசனத்துல பாப்போம்.
மந்திரவாதிகளோ தங்கள் மந்திர வித்தையினால் பிறப்பிக்கும்படி
பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமல் போயிட்டு. கொஞ்சம் கம்மியாவது ஆச்சு பேன்கள் அந்த ஊர்ல, இவனுக்கு பண்ற வேலையிலேயே ஜோக்கர்ஸ் மாதிரி, இந்த கள்ளப்போதகர் மாதிரி உண்மையான பவர் இல்ல, தண்ணிய எப்படியோ இத பண்ணிட்டாங்க, தண்ணிய பிளட்ட பண்ணிட்டாங்க, தவக்கலையே எங்க இருந்து எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணி விட்டாங்க. ஆனா இது வந்து ஒரு சிஸ்டிப்புன்னு கிரியா இல்லைங்களா? இது வந்து மண்ணுல இருந்து ஒரு மிருகத்தை வர வைக்கிறாருன்னு அவனால செய்ய முடியுமா? சிருஷ்டிப்பு வேலை அவனால செய்ய முடியாது, ஆண்டவர்னால தான் செய்ய முடியும். பாருங்க எப்படி தாழ்த்துறாரு, என்னென்னவோ பண்ணீங்க, ஒரு கொசு வரவைங்கடா பாக்கலாம் அவனால, அப்படிதான் அவங்களை தாழ்த்துறாரு. ஒரு கொசு மண்ணில இருந்து வரவைங்க மனுஷனால பண்ண முடியாதுங்க, கடவுள்னாலதான் பண்ண முடியும். கொசு கூட வர வைக்க முடியாது நம்மனால, அதான் அவங்களை தாழ்த்துற. என்ன மந்திரவாதியாரு, என்ன தந்திரம் பண்ணு, உன்னால அது கூட பண்ண முடியாது, தாழ்த்துறாரு. சரி 19 படிப்போம்.
அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமல்
போனான். அவங்களே இவ்வளவு நாள் ஃபாரோவை ஏமாத்திக்கிட்டு இருந்த மந்திரவாதிகளே ஃபாரோக்கு இப்போ புத்தி சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க? கர்த்தர்னு சொல்லல, இது தேவனுடைய விரல். This is the finger of God. அவங்க பார்த்தாங்க, இதுதான் தேவன் காமிக்கணும்னு பார்த்தாரு ஆரம்பத்துல இருந்து. இப்ப வந்துருச்சு உங்களுக்கு புத்தி, 3வது வாதிலேயே வந்துருச்சு, இது தேவனுடைய விரல், இது சாட்சாத் உலகத்தை உண்டாக்குன கடவுளுடைய விரல். இது அதை பாரு, முதல்ல அதை பார்த்தா தான் நமக்கு புத்தி வரும். இவங்களுக்கு வந்துருச்சு புத்தி, இதோடு அவங்க கதை அவங்க ஒருவேளை தெரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா ஃபாரோ திருந்தல, ஃபாரோ திருந்தல, தேவனுடைய விரல் பார் அப்படின்னு. இதான் பயன்பாடுக்கு நம்ம பார்ப்போம் சில காரியங்களை. இதாங்க மனுஷனுடைய இருதயத்தின் ஒரு நிலைமை, தேவனுடைய விரல் அப்படின்னு ஃபாரோ. ஆனா ஃபாரோ வந்து எவ்வளவு கடினமான இருதயம் இருந்தா இப்ப கூட அவன் திருந்த மாட்டான். நான் சொல்றேன் இல்லைங்களா, நரகத்துக்கு போயும் மனுஷங்க திருந்த மாட்டாங்கன்னு. இதை விட என்ன வேணும்? உடம்பெல்லாம் பேன் வந்து கடிக்குது, கொசு வந்து கடிக்குது, உட்காந்துகிட்டு நான் திருந்த மாட்டேன் நீ உட்காந்துகிட்டு இருந்தீன்னா உன என்ன பண்றது? மாத்த முடியாது அந்த இருதயத்தை பாருங்களேன். நம்ம நினைச்சுக்கிறோம் அது நடந்தா திருந்திடுவோம், நான் சாவு படுக்கையில் இருக்கும் போது நான் மனம் திரும்பிடுவேன், என்ன வியாதி வந்தாலும் திருந்த மாட்டாங்க. திருந்துருது கர்த்தர் ஒரு இதயத்தை திருப்பலன்னா திருந்தவே முடியாதுங்க. அதை நம்ம உணர்றோமா? நம்ம இருதயத்தை ஆண்டவர் மாத்தலன்னா மாத்தவே முடியாது. என்ன நடந்தாலும் அவன் திருந்தாம எப்படி இருக்கான் பாருங்களேன். இது தேவனுடைய விரல் அப்படின்றாங்க, அதை கூட அவன் பார்க்க முடியல. நம்ம கடைசியில பயன்பாடுக்கு ரெண்டு காரியத்தை பார்த்து முடிப்போம். நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனுடைய விரலை நம்ம பார்க்கிறோமா? அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய விரல், அவங்க பார்த்த உடனே தான் அவங்களுக்கு புத்தி வந்துச்சு, ஃபாரோக்கு வரல. நம்ம வாழ்க்கையில தேவனுடைய விரலை நம்ம பார்க்க கத்துக்கணும். தேவனுடைய விரல், ரெண்டு தேவனுடைய விரல்லாம் நம்ம பார்க்கலாம். ரெண்டு விதமான விரல் தேவன் இந்த உலகத்துல செய்யறது ரெண்டு தான். ஒண்ணு வந்து விரல், ஒரு விரல் ரட்சிப்பின் விரல், இன்னொரு விரல் நியாய தீர்ப்பின் விரல், இல்லனா சாபத்தின் விரல், இல்லனா வாதையின் விரல். நம்ம இந்த ரெண்டு விரலை நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில தேவனுடைய விரலை நம்ம பார்க்கிறோமா? ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் தேவனுடைய விரல் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோமான்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே தேவனுடைய விரல் நம்ம பார்க்கணும். முதலாவது ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலேயே கடவுள் இந்த உலகத்தை என்ன பண்ணாருன்னா சபிச்சு போட்டார். தெரியுங்களா உங்களுக்கு? பெண்களுக்கு ஒரு சாபம், ஆண்களுக்கு ஒரு சாபம், பூமிக்கு ஒரு சாபம். இது சபிக்கப்பட்ட பூமி, இந்த பூமி அழியத்தான் போகுது, இதுக்கு சவம் கொடுத்துட்டார். இந்த பூமியில கஷ்டம், மனுஷனுக்கு வேர்வு சிந்தித்தான் அவன் சம்பாதிக்கணும், வேர்வு சிந்தித்தான் அவன் வாழணும்ன்ற ஒரு வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்துட்டார். அவனுக்கு கஷ்டம் வரும், உடம்பு சரியில்லாம போவோம், வேலை கஷ்டம் வரும், வியாதி வரும், அதெல்லாம் வரும்னு இந்த பூமி கொடுத்துட்டார். அதனால தான் இந்த பூமிக்காக நீ வாழாதன்னு வேற சொல்லி இருக்கிறார். இது இல்ல நிரந்தரமான இடம், இது இல்ல அப்பாவுடைய வீடு, இதுக்காக நீ வாழாத. இவ்வுலகம் இன்பம் நம்பாதே நம்பாதே, அது நிச்சயம் யாவும் ஒளியும், இதை நம்புனீனா இது நல்லாக்குதே, நம்புனீனா அதெல்லாம் அழிஞ்சு போவோம், அதுக்காக வாழாதன்றார். இது சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, என்னமே நிலையா இருக்காது, நம்ம உடம்பே நிலையா இருக்காது, இதுக்காக வாழாதுன்ற அந்த தேவனுடைய விரலை நம்ம பாக்குறோமா? எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க தெரியுங்களா, அந்த விரலை பாக்குறது இல்ல, அது நல்லா ஆகணும்னு, வியாதி எனக்கு நல்லா ஆகணும், எனக்கு அது நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மந்திரவாதி பின்னாடி ஓடுறாங்க. தேவனுடைய விரலை அங்க பாக்கல அவங்க. இந்த உலகம் இல்லையே, இந்த உலகத்துல இப்படித்தானே நடக்கும், நான் கடவுள் தான் என்னை காப்பாற்ற முடியும், கடவுளுடைய வார்த்தை கிட்ட வருவோம், அவர் என்ன சொல்றாரோ வருவோம்னு எத்தனை பேர் வராங்க பாருங்களேன். அந்த விரல பாக்குறது இல்ல, இந்த மந்திரவாதிங்க எனக்கு அதை பண்ணிடுறாரு, இதை பண்ணிடுறாரு, அதை பண்ணிடுறாருன்னு அவங்கள பார்த்து ஓடுறாங்க. அது எவ்வளவு பயங்கரம் பாருங்களேன். தேவனுடைய விரல் இந்த உலகத்துல பார்க்கணும். இந்த உலகமே ஒரு சபிக்கப்பட்ட உலகங்க, எதுவுமே நிலையா இருக்காது. இந்த உலகத்துக்காக தேவன் நம்மள வாழணும்னு அவர் விரும்பல. எல்லாவற்றிலையும் நம்ம வாழ்க்கை நிகழ்ச்சிகள் எல்லாம் தேவனுடைய விரல நம்ம பார்க்கணும். பராமரிப்புன்னு ஒரு சத்தியம் இருக்கு இல்லைங்களா. கடவுள் வந்து இந்த உலகத்துல செய்யற ஒன்னொன்னும் God does everything in this world. நம்ம பாக்குறோமா அப்படி இந்த உலகத்துல நடக்கிறது ஒன்னொன்னும். ஃபாரோ என்ன நினைச்சான், தண்ணி எல்லாம் ரத்தமா மாறுச்சு, அதுக்கு என்ன நினைச்சாங்க, ஏதோ ரெட் மட்டு வந்துருச்சு, இயற்கையா நடந்துருச்சுன்னு நினைக்கிறான். தவக்கலைங்கெல்லாம் வந்துருச்சு, அவன் என்ன நினைச்சான், ஏதோ சீசன் ஜாஸ்தி தவக்கல குட்டி போட்டுருச்சு அதனால தவக்கலைங்கெல்லாம் வந்துருச்சுன்னு நினைச்சான். நம்ம அப்படி பாக்குறோமா நம்ம வாழ்க்கையில, அதுல ஏன் நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சுன்னா ஏதோ இயற்கையின் காரணங்களை கொடுக்கறோமா, தேவனுடைய விரல அதுல பாக்குறோமா, நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துலயும் வாட் ஷுட் வி சி, வி ஷுட் சி த ஃபிங்கர் ஆஃப் காட். நம்ம பார்க்க கத்துக்கணுங்க. அவனுக்கு வெளிச்சமா தெரியுது, அதை பார்க்கும்போது அது பார்க்கும்போது எப்போ ஒரு மனுஷனுக்கு ஞானம் வரும் தெரியுங்களா, எப்போ ஒரு மனுஷன் எல்லாவற்றிலையும் தேவனுடைய விரலை பாக்குறானோ, அவருடைய பவரை பாக்குறானோ, அப்பதாங்க அவனுக்கு மனம் திரும்புதலே வரும், தாழ்மையே அவனுக்கு வரும். இல்லன்னா தேவனுடைய விரல் ஜட்ஜ்மெண்ட் மூலமா தான் அவன் பார்க்க முடியும். முதலே ஃபாரோ அந்த விரலை பார்த்திருந்து திருந்திருந்தானா இதெல்லாம் வந்திருக்காது இல்லையா. அவன் அதை பார்க்க மறுத்தான், அவனுக்கு என்ன வந்துச்சு, வாதைகள் வந்துச்சு. ஒன்னு ரெண்டு தான் இருக்குது, அவர் வார்த்தையை பார்த்து, பராமரிப்பை பார்த்து, அவருடைய நன்னதை பார்த்து நம்ம திருந்தணும், இல்ல வாதைகள் தான் நமக்கு. ஃபாரோக்கு இதை விட என்னங்க வேணும், கடவுள் அவங்க மந்திரவாதிகளே ஒத்துக்கிட்டானுங்க, அவனுக்கு சொல்லி கொடுத்த சின்ன வயசுல இருந்தே வளர்த்த மந்திரவாதிகளே ஒத்துக்கிட்டாங்க, இது தேவனுடைய விரல், கர்த்தர் தான் இது செய்யறாருன்னு வெட்ட வெளிச்சமா சூரியன் அடிக்கிற மாதிரி அவனுக்கு ஒளி தெரியுது. ஆனா அவன் குருடுல அவன் இருதயத்தை அவன் கடினப்படுத்திக்கிறான், பயங்கரமா கடினப்படுத்திக்கிறான். எவ்வளவு இதை விட கடவுள் என்ன செய்யணும் அவனுக்கு, யோசிச்சு பாருங்களேன். சிருஷ்டித்திருக்கிறார் உலகத்தை, மோசே மூலமா செய்தி அமைச்சாரு, எவ்வளவு நல்ல எவ்வளவு வருஷம் பொறுத்து பார்த்தாரு, எகிப்துக்கு தண்டனை கொடுக்காம அவங்க எல்லாத்தையும் ஆராதனை பண்ணாங்க, எத்தனை வருஷம் பொறுமையா இருந்தாரு, உடனே தண்டனை அனுப்பல. ஆனா இப்ப சொல்றாரு, நீ அதெல்லாம் தப்புன்னு சொல்றாரு, திருந்தலாம் இல்ல திருந்தல. உங்களுக்கு ஒரு விசேஷம் தெரியுங்களா, 20வது வசனம் படிங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது, பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போக விடு.
இதை இதை பாருங்களேன், அடுத்த நாள் அடுத்த வாதம் வரும்போது அவனை எங்க போய் மீட் பண்ணுன்றாரு தெரியுங்களா, எங்க போய் மீட் பண்ணும், நதிக்கரையில. ஏன் நதிக்கரையில திருப்பி போறான் தெரியுங்களா, ஒண்ணு தெரியுமா, நைல் ரிவருக்கு ஒரு குமுடு போட்டு வர்றதுக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆச்சு அந்த வசனம் பார்த்து, அதெல்லாம் ஒரு விக்கிர ஆராதனை, எவ்வளவு முட்டாள்தனம்னு அந்த தண்ணியெல்லாம் ரத்தமா மாத்தி தவுக்கலையெல்லாம் வர வச்சு காமிச்சாரு, திருப்பியும் நீ என்ன பண்ற, போய் அந்த நதிக்கு தான் நீ குமுடு போடுறியே, என்ன பண்றது இந்த மனுஷனை. இந்த மாதிரி எத்தனை மனுஷர் இன்னைக்கும் இருக்கிறாங்க, அந்த விக்கிர ஆராதனுடைய முட்டாள்தனத்தை, அதனுடைய வெறுமையை உணர்ந்தும், ஆனா நான் செத்தாலும் விக்கிர ஆராதனை தான் சாவேன்னு சொல்லி குமுடு போடுற மனுஷருங்க மாதிரி. அவன் பாருங்க, திருப்பி காலையில குமுடு போட, அவங்க எல்லாம் நதியில போய் குளிக்க போக மாட்டாங்க, காலை ஆராதனை அங்கதான், நதிக்கு போய் ஆராதனை. ஆனா அங்க போய் ஆராதனை பண்றதுக்கு போயிருக்கான் காலையில. இதாங்க மனுஷனுடைய கொடுமையான இருதயத்தின் நிலைமை, திருந்தாத அடம் பிடிச்ச மாறாத ஒரு இருதயம். அவர் வேற என்னதான் அவனுக்கு செய்ய முடியும், இதெல்லாம் காமிச்சிட்டாரு, வேற என்னதான் செய்ய முடியும், அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நரகத்துல தான் தர முடியும். அப்படித்தான் மனுஷர்களுக்கு இப்போ கடவுள் பாக்குற, மாறாத இருதயங்களா இருக்குது. அவர் எவ்வளவுதான் சொல்லி பாக்குறது, மாறாத இருதயம். கடவுளுடைய விரலை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க கத்துக்கணுங்க. ஒரு வாட்டி இன்னொரு இடத்துல இதே மாதிரி கடவுளுடைய விரல்ல ஒரு மனுஷன், நேபுகாத்நேசருக்கு ஒரு பையன், நேபுகாத்நேசர் அப்படிதான் பெரிய பெருமையான ஆளு. அவன் வந்து என்ன பண்ணானா, ஒரு வாட்டி இந்த ஊர்லயே நான் தான் பெரிய மனுஷன் அப்படின்னாரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா, கழுத மாதிரி பண்ணி போய் புல்லு தின்னுன்னு அனுப்பிச்சாரு. பையன் போய் 7 வருஷம் புல்லு தின்னான். அப்புறம் வானத்துல தலையை எடுத்து பார்த்தானா, அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டான், அப்பா இந்த உலகத்தை எல்லாம் ஆட்சி செய்யறது யெகோவா, நான் இல்ல, நான் ஒரு குட்டி ஆள், நான் யாருமே இல்ல உணர்ந்தான். அவர் இஷ்டப்படிதான் எல்லாத்தையும் செய்யறாரு. அவனுக்கு அப்பதான் புத்தி வந்துச்சான், போட்டிருக்கு அவனுக்கு அப்பதான் புத்தி வந்து, அப்பதான் ராஜா ஆனா எல்லாம் தெரிஞ்சான். அவனுக்கு ஒரு பையன், அவர் வந்து ஒரு நல்ல பார்ட்டி வைக்கிறார், நல்லா குடிச்சு வெறிச்சு பார்ட்டி, கிறிஸ்துமஸ் பார்ட்டி மாதிரி, எத்தனையோ ஊர்ல இயேசு பேர் சொல்லிட்டு குடிக்கிற மாதிரி பார்ட்டி வச்சிருக்கிறாரு. அந்த பார்ட்டியில அவருக்கு ஒரு நல்ல ஆசை வந்துச்சு. என்ன, நான் ஏன் இந்த கிளாஸ்ல குடிக்கணும், எருசலேமில் இருந்து கடவுளுடைய ஆலயத்துல பரிசுத்த கப்புங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கப்புல நான் பிராந்தி ஊத்தி நான் குடிக்கணும் அப்படின்னு ஆசை. அவருக்கு என்ன ஆசை வந்துக்குது பாருங்க, அந்த கப்புல பரிசுத்த பாத்திரங்கன்னு சொல்றாங்களே அந்த கப்பை வச்சுக்கிட்டு நான் குடிக்கணும்னு அவருக்கு ஆசை வந்துச்சான். அந்த எடுத்துட்டு வர சொன்னாரு, எடுத்துட்டு வந்து ஊத்துறாரு. ஊத்திட்டு அவர் என்ன பண்ணாராம், அங்க இருக்கிற சிலைங்க விக்கிறாங்களே எல்லாத்தையும் புகழ்ந்துகிட்டு இருந்தாராம் குடிச்சுக்கிட்டு. ஏன்னா தேவர்களே, நான் அருமையான தேவர்களே அப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருந்தாராம். அங்க ஒரு விரல் வந்துச்சு, தேவனுடைய விரல் வந்து என்ன எழுதுச்சு தெரியுங்களா, செவ்வர்ல எழுதுச்சு, மெனே மெனே தெக்கில் உபார்சன் அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம், எப்பா மெனே உன் வாழ்க்கையில கடவுள் எவ்வளவோ டைம் கொடுத்து பார்த்துட்டார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்துல ஒரு கப்பு இந்த மாதிரி பாட்டில் வச்சுக்கிறான், அவனுடைய பாவம் அளவு இவ்வளவுதான் விடுவார். விக்கிர ஆராதனை பண்றியா, இவ்வளோ 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 பண்ணி இந்த பாட்டில் என்னைக்கு இது நிறையறதுக்குள்ள திருந்து, இது என்னைக்கு நிறையதோ அன்னைக்கு அவன் உயிர் போச்சு, அவ்வளவுதான் லிமிட்டு. எல்லாருக்கும் அப்படித்தான் வச்சிருக்கிறது பாவத்தின் அளவு, அது அளவு முடிஞ்ச பிறகு போய் எடுத்துருவாரு. அந்த நேபு அவனுக்கு வந்துச்சு, அவன் அளவை முடிச்சுட்டான், அதைத்தான் மெனே மெனே தெக்கில் முடிஞ்சிட்டான். அவன் கதை கப்பு நிறைஞ்சிருச்சு அவனுக்கு, தெக்கில் எடை போட்டு பார்த்தாரு, எவ்வளவு பொறுமையா இருந்தெல்லாம் பார்த்தாரு. இன்னமே நீ திருந்த இன்னைக்கு நைட் நீ சாவ போற, ஒரு ராஜ்யம் அழிய போது, ரெண்டா பிரிய போது ஒரு ராஜ்யம், செத்தே போனான், செத்தே போனான். இதாங்க ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட்க்கு போகணும், இதான் கடவுளுடைய பயங்கரமான விரல் விரல நம்ம பாக்குறோம். போய் அந்த ஏன்னா அந்த சில அந்த விக்கிரங்களுக்கு ஆராதனை பண்றான், விக்கிரங்களுக்கு அவன் நன்றியை செலுத்துறான், அதைத்தான் நம்ம பாக்குறோம். ஆனா இன்னொரு விரல் இருக்கு, முதலாவது கடவுளுடைய என்ன விரல் சொன்ன, the finger of judgment. இந்த உலகத்தை அவர் சபிச்சிருக்கிறார், அதை நம்ம பார்க்க கத்துக்கணும். இந்த உலகம் எல்லாம் நம்ம இடம், இந்த உலகத்துக்காக வாழக்கூடாது, அதை நம்ம பார்க்க கத்துக்கணும். இந்த உலகத்துல பாவம் விக்கிரம் அவரை விட்டு வேற ஏதாவது ஆராதிச்சோன்னா ஒரு லிமிட் தான், அதுக்கு மேல வாதை தான் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுவார். ஆனா இன்னொரு விரல் இருக்கு அவருக்கு, அதுதான் ரட்சிப்பின் விரல். அந்த விரல நம்ம பார்க்க கத்துக்கணும், அந்த விரல நம்ம பார்க்க கத்துக்கணும். அந்த விரல் எப்படி வருது தெரியுங்களா, அவருடைய சொந்த விரல்ல வந்து மோசேக்கு 10 கட்டளை எழுதி கொடுத்திருக்கிறார். சொந்த விரல்ல எழுதினான்னு போட்டிருக்கு, யாத்ராமம் 31:18 போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு, அவர் சொந்த விரல்ல 10 கட்டளை அவர் எழுதி போட்டிருக்காரு. சரி நீங்க எடுக்க வேண்டியதுல வீட்டுல போய் பாத்துக்கலாம். ஆனா யோவான் 8வது அதிகாரம் நீங்க எடுக்கலாம், அந்த 10 கட்டளைகளை பார்க்கும் போது தான் நான் எவ்வளவு பாவி, நான் எவ்வளவு பயங்கரமான மனுஷன்னு ஒரு மனுஷன் உணர முடியுங்க. அந்த 10 கட்டளையை பார்த்த உடனேதான் அந்த முதல் கட்டளை என்ன போட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தரை அவரை அன்றி வேற தேவர் இல்ல. அவர் சொல்லி இருக்கிறார், எவ்வளவு கிளியரா சொல்லி இருக்கிறாரு, மேலே வானத்துல கீழே பூமியில சமுதிரத்தின் கீழே எந்த உருவத்தையும் பண்ணாத வைக்காத நமஸ்கரிக்காத. நான் உனக்கு கேக்குறேன், மனசுல பேருக்கு உங்களுக்கு பேஜாரானாலும் பரவாயில்ல, என்ன பண்றது, ஆண்டவர் வசனம் அப்படி சொல்லுது. நாளைக்கெல்லாம் ஒரு வேலை நீங்க எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்கன்னா யாராவது உங்களுக்கு சொல்லி இருக்கணும், இத கிருப்பு வைக்கிறது தப்பா தப்பு இல்லையா, தப்பு இல்லையா, இல்லங்க ஆண்டவருடைய இது தானே வைக்கிறோம், ஒரு இது வைக்கிறோமே, நம்மலாம் அதுக்கு கும்பிடு போடுறது இல்லங்க, பொம்மை தானே வைக்கிறோம், வேற என்ன, பண்ணாத வைக்காத நமஸ்கரிக்காத, நீ அதை பண்ணவே பண்ணாதன்றாரு. நம்ம அதை போய் வச்சுட்டு கும்பிட்டோம்னா அது எவ்வளவு தப்பு, எவ்வளவு தப்பு, அது ஆராதனை இல்ல, விக்கிர ஆராதனை, அவருடைய பேச்சுக்கே மதிப்பு இல்லையாங்க. இதெல்லாம் பேசினா நான் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும் போது, இதெல்லாம் பேசினா உங்க சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன் போப்பா அப்படியே சொல்றான். இதெல்லாம் பேசினா அப்ப நான் சொன்னேன், அப்பா நீ என் சர்ச்சுக்கு எல்லாம் வர வேண்டியது இல்ல, நாளைக்கு நீ ஜட்ஜ்மெண்ட்ல போய் நிக்க போறிய, இது யாராவது உனக்கு சொல்லவானா, அது விக்கிர ஆராதனையாது. அந்த நேபுகாத்நேசர் அவனும் பிராந்தியை ஊத்திக்கிட்டு என்னங்க பண்ணான், எவ்வளோ நல்லாகுது பொம்மை, எவ்வளோ நல்லாகுது அந்த பொம்மை, அதுக்கு தான் விரல் வந்துச்சு அவனுக்கு. அந்த மாதிரி என்னைக்கு உங்களுக்கு விரல் வரும்னு தெரியல, அதெல்லாம் தப்புங்க. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறத விட்டுட்டு மண்ணுங்களுக்கு மண்ணனால பண்ண பொம்மை அதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்படியாவது அதை வைக்கணும்னு வருது பாருங்களேன், ஏன் அதை வைக்கணும், என்ன பிரயோஜனம், ஆண்டவருடைய வார்த்தையை மீறது தான். அதை போயிட்டு அழகா, ஏன் இந்துவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவங்க எல்லாம் வந்து நல்லா பார்ப்பாங்க, என்ன நல்லா இருக்குது பொம்மை அப்படின்னு. அதைத்தானே அவன் பண்ண பார்த்தான், அந்த சில்வர் கோல்டுல அவன் பண்ணி வச்சான், பொம்மைங்கெல்லாம் வச்சிருக்கிறான், அதை வச்சுட்டு தான் அங்க பார்ட்டி. அவன் பண்றதுக்கும் இங்க பண்ற கிறிஸ்துமஸுக்கும் வேற ஒன்னும் வித்தியாசம் இல்ல. விக்கிரத்தை வைக்க கூடாது, கிருபெல்லாம் வைக்க கூடாது. உனக்கு எல்லாம் டிஸ்கரேஜிங்கா இருக்கா? இட்ஸ் ஐடல் வர்ஷிப். ஆண்டவருக்கு வைக்க கூடாது அது. எட்டாவது அதிகாரத்தில் யோவான்ல, அஞ்சு நிமிஷத்தை முடிச்சிடலாம். எட்டாவது அதிகாரத்துல ஒரு வேசி அவங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய வரல், ரட்சிப்பின் வரல இங்க பாக்குறோம் பாருங்களேன். கொண்டு வந்து அந்த பரிசேயர்கள்லாம் அந்த பொண்ணு மேல குற்றம் சாட்டுறாங்க. குற்றம் சாட்டிட்டு ஆண்டவரே, இவ பாவம் செஞ்சவ, பாவம் செஞ்சவ, இவளுக்கு நியாய தீர்ப்பு கொடு, நியாய தீர்ப்பு கொடுன்னா இயேசு என்ன பண்றாரு தெரியுங்களா? ஆறாவது வசனத்துல என்ன பண்றாரு படிங்க,
அவர் மேல் குற்றம் சுமத்திற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில எழுதினார்.
இது இயேசுடைய ரட்சிப்பின் விரல். அவர் எழுந்து கீழே தரையில எழுதுறார். என்ன எழுதியிருப்பாரு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை இவங்க எல்லாம் நின்னுகிட்டு குற்றம் சாட்டுறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் மெனே மெனே தெக்கில் உபார்சன் எழுதி வச்சிருப்பாரு. நீங்க எல்லாருமே நரகத்துல இன்னைக்கு இறங்க வேண்டியவங்க. உங்க பாவத்தை நீங்க உணராம வந்து அவ மேல குற்றம் சாட்டுறீங்களே, உங்க பாவத்தை எப்போ உணர்வீங்க? அதை உணரும் போது தான் அவனுக்கு ரட்சிப்பு. கடவுள் எழுதி கொடுத்திருக்கார் பத்து கட்டளை, அது எத்தனை வாட்டி மீறி இருக்க நீ பாரு. அது ஏன் தேவனுடைய ரட்சிப்பின் விரல எழுதி கொடுத்திருக்கார். நான் இப்படிப்பட்டவன, ஒரு விக்கிரம் ஆராதனை பண்ணக்கூடாது. எத்தனை வாட்டி அந்த பொம்மைக்கெல்லாம் கும்பிடு போட்டேன், அத்தனை வாட்டி அந்த கட்டளையை நான் உடைச்சிருக்கேன். எத்தனை வாட்டி இருதயத்துல மத்தவனுடைய மத்த பெண்ணை இச்சித்த, அத்தனை வாட்டி உபச்சாரம் பண்ணிருக்கேன், அத்தனை வாட்டி பொருளாசை, எத்தனை வாட்டி இது இச்ச அதெல்லாம் பண்ணிருக்கிறேன். ஐயோ நான் பாவியன்னு என் இருதயத்தின் வாதையை உணர்ந்தவன் யார்? இவனுக்கு எவனுமே உணர்ல, அவளை வந்து குற்றம் சாட்டுறாங்க. அவர் எழுதுறாரு, எழுதிட்டு உங்கள யார் யா இதுல செய்யாம இருக்கிறீங்க, இந்த பாவத்தை யார் பாவம் செய்யாம இருக்கிறீங்க? அப்போ அவங்க மனசு குத்துச்சு, குத்திட்டு எவனாவது திருந்த நானா, அங்கேயே முகம் குப்புற உழுது அடவரே நம்ம மன்னியும் நானா, எல்லாரும் எஸ்கேப், மனம் குத்துனாலும் எஸ்கேப். பாருங்களேன் அவர் அங்க நிக்கிறார். அன்னைக்கு உளுந்து எல்லாரையும் ஒரு மிஷின் கன்ல சுடுற மாதிரி சுட்டு போட்டார் எல்லாரும். அவ்வளவுதான் அவங்க முடிஞ்சு அவங்க கதை. இன்னமே அவங்க பரலோகத்தே போக முடியும். அன்னைக்கே அவங்க நியாய தீர்ப்பு அவங்களுக்கு முடிஞ்சு, எல்லாரும் போயிட்டாங்க அந்த இடத்துல இருந்து. போயிட்டு அந்த பெண்ணு நிக்கிறா, அந்த பெண்ணை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, பத்து பதினொன்னுல,
இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயை உண்மையில் குற்றம் சாட்டியவர்கள் எங்கே? ஒருவனாயினும் உன்னை ஆக்கிரைக்குள்ளாக்க தீரவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கிரைக்குள்ளாக்க தீர்க்கவில்லை, தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார்.
இதாங்க ரட்சிப்பின் விரல். ரட்சிப்பின் விரல் போது இயேசு நம்ம ஆத்மாவை பார்த்து, நம்ம ஒரு பாவியை நம்ம உணர்ந்து, அந்த பத்து கட்டளைக்கு முன்பதாக எவ்வளவு பெரிய பாவி, எத்தனை வாட்டி நான் பாவம் செஞ்சிருக்கேன், இருதயத்தின் வாத, நான் திருந்தாத இருதயம் ஆண்டவரே, என் இருதயம் மாறவே மாறாது, எவ்வளவு போட்டாலும் மாறவே மாறாது, நான் இருதயத்தின் வாதையை உணர்ந்து. அவருக்கு முன்னாடி அந்த ஸ்திரீ மாதிரி கதி இல்லாம அவருக்கு முன்னாடி நிக்கி நின்ன போது தான் அவர் நம்மள பார்த்து சொல்றது, ஸ்திரீயே நான் உன்னை குற்றம் தீர்க்கல, போ, இனிமேல் பாவம் செய்யாதே. அதான் ரட்சிப்பின் விரல். அன்னைக்கு சொன்னார் இனிமே பாவம் செய்யாதே. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆவியிலையும் இயேசு என்னைக்கு அதை சொல்றாரோ அன்னைக்கு தாங்க வாதிகள் நம்ம வாழ்க்கையில நிற்கும். இயேசு அதுதான் ரட்சிப்பின் விரல். ஜட்மெண்டின் விரல்ல நம்ம எல்லாம் இருக்கிறோம், அதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி இயேசுடைய விரல். அவர் நம்மள பார்த்து இனிமேல் நீ பாவம் செய்யாதே போ அப்படின்னு பார்த்தா அந்த மெனே மெனே தெக்கில் வந்து நம்ம வாழ்க்கையில ஏற்படவே முடியாது. எப்படி இயேசு என் பாவத்தை மன்னிப்பாரு, எப்படி மன்னிப்பாருன்னா அந்த அந்த ஸ்திரீ மாதிரி மனு நொறுங்கி போய் என் இதயத்தின் வாதையை உணர்ந்து இயேசு கிட்ட நான் வரணும், கெதி இல்லாம வரணும். அப்படி வரும்போது மெய்யாகவே அவர் என்ன சொல்றாரு, அந்த வசனம் அழகா வருது, நானும் உன்னை இன்னுமே பாவம் செய்யாத போ, அதுக்கு பவர் நான் கொடுக்கறேன் போ அப்படின்னு அவர் அனுப்புறார். அந்த ரட்சிப்பின் வரல நம்ம பார்க்கணும். அதான் இந்த ஃபாரோவுடைய கதையில் நம்ம கத்துக்கிறோம். தேவன் தேவன் தாமே நமக்கு உதவி செய்யட்டும். அந்த ஜட்மெண்ட்டின் வாதையில் இருக்கிற நம்ம இந்த ஃபாரோவுடைய பாடத்தில் தான் படிச்சுக்கிறோம். திருந்தாத இருதயம் உள்ளவர்கள் அவனை மாதிரி தான் நம்மளும். ஆண்டவர் தான் நமக்கு அந்த மாதிரி நம்ம இருதயத்தை மாற்றி இயேசுதான் நம்மளுடைய ஆத்மாவை பார்த்து நானும் உன்னை கிட்டிருந்து இருக்கிறது இல்லை, இன்னுமே பாவம் செய்யாத அப்படின்னு இயேசு நம்ம ஒவ்வொருத்தருக்காதலையும் சொல்லட்டும். இந்த நேரத்தில் ஜெபம் செய்வோம்.